சிவாந்தகையில் அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். 54வது ஸ்லோகம். சந்தியா கர்ம தினாத்யய ஹரிகராகாத பிரபூதான கத்வானோ வாரித கர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டி சட்டா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷ பாஷ்ப வித்ததி திருஷ்டி மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. போன ஸ்லோகத்திலையும் தம் நீலகண்டம் பஜேன்னு பாடினார், மயிலா பாடினார் பரமேஸ்வரனை. இந்த ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி தம் நீலகண்டம் பஜே அப்படின்னு பரமேஸ்வரனை மயிலா பாடுறார். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளையும் மயூரி அப்படின்னு, மயூரி சிவா, ஒரு பெண்மயில் அம்பாள் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்மயிலுடைய சந்தோஷத்துக்காக இந்த நீலகண்டனான பரமேஸ்வரன் சந்தியா காலத்தில் நர்த்தனம் பண்ணுறார். தினமே சந்தியா காலத்தில் பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்ணுறார். அதுக்கு விஷ்ணு பகவான் மத்தளம் வாசிக்கிறார். அப்படியே அந்த அந்த பிரதோஷ வேளையில் பகவானுடைய நர்த்தனத்தை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. இங்கே எப்படி சொல்கிறார்னா, சந்தியா கர்ம தினாத்யயா, சந்தியா காலத்தில் தானே நர்த்தனம் பண்ணுறார். எது சந்தியா காலம் அப்படின்னா, கர்ம தினாத்யயா, வெயில் காலம் முடிவுக்கு வந்து மழைக்காலம் ஆரம்பித்த அந்த வேளையில். ஏன்னா மயில் நர்த்தனம் பண்ணுறதுன்னு சொல்கிறார், அதனால் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பிக்கிறது என்ற சந்தியா வேளையில், ஹரி கராகாத பிரபூத ஆனகத்வானஹா. ஹரி கராகாத்தனா விஷ்ணு பகவான் கைகளால் அடிக்கும் பொழுது பிரபூத எழுந்த ஆனகத்வானஹா மிருதங்க ஒளி. இந்த மிருதங்க சப்தம் என்ற வாரித கர்ஜிதம், மேகத்திலிருந்து ஏற்படக்கூடிய கர்ஜனை, அதாவது இடி முழக்கம், இந்த மயில் நடனமாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மழைக்காலம் ஒரு இடி முழக்கம் அதெல்லாம் வரணும். அதனால் விஷ்ணு பகவானுடைய மத்தளம் வாசிக்கிறது தான் அந்த இடி முழக்கம். திவிஷதாம் திருஷ்டி சட்டா சஞ்சலா, மழை மேகம் இடினா உடனே மின்னல் வேணுமே. திவிஷதாம் தேவர்களுடைய திருஷ்டி சட்டா கண் பார்வை, அந்த கண் பார்வை ஆச்சரியமாக அவள் இந்த நடனத்தை பார்க்கறதுங்கிறது தான் மின்னல் ஒளி போல இருக்குது சஞ்சலா. பக்தா நாம் பரிதோஷ பாஷ்ப வித்ததிஹி, பக்தர்களுடைய இந்த நடனத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. அதுதான் விருஷ்டிஹி, அதுதான் மழைங்கிறார். இந்த மழையும் பெஞ்சிடுச்சு. அதனால் சிவா பார்வதி என்ற மயூரி பெண்மயில் இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சதுனால சுவாமி உஜ்வல தாண்டவம் பண்ணுறார். அந்த உஜ்வல தாண்டவம் விஜயத்தை சிறந்து விளங்குகிறது. தம் நீலகண்டம் பஜே, அந்த நீலகண்டனான பரமேஸ்வரனை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பிக்கிறது சந்தியா வேளை, இடி மின்னலோடு மழை வருது, ஒரு பெண்மயிலோட சந்தோஷத்துக்காக ஒரு ஆண்மயில் ஆனந்த நடனம் ஆடுறது அப்படின்னு தேவர்களெல்லாம் பார்க்க அம்பாளுடைய சந்நிதியில் சுவாமி ஆனந்த நடனம் ஆடுறத, உஜ்வல நடனம் அப்படின்னா பிரகாசத்தோடு கூடிய நடனம், அந்த நடனத்துலேருந்து ஒரு ஒளி வருது. மயிலோட நடனமே ஒளிமயமாக இருக்கும், சுவாமியோடைய நடனம்னா கேட்கணுமா? அம்பாளை பெண் மயில் அப்படின்னோடனே நம்ம மயிலாபுரி ஞாபகம் வருது. இந்த ஊருக்கு பேரே வந்து அம்பாள் ஒரு பெண் மயிலாக வந்து சுவாமியை பூஜை பண்ண, அதான் அங்கே ஸ்தல புராணம். என்னென்னா கைலாசத்தில் சுவாமி ஒரு நாளைக்கு அம்பாளுக்கு பஞ்சாட்சரத்துடைய மகிமையை சொல்லிகிட்டு இருந்தாராம், உபனிஷத் தத்துவம் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி 2 வருஷம் இருக்குது. அது அம்பாள் கேட்டுட்டே இருக்கா, நடுவில் ஒரு மயில் நடனம் ஆடுறது பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை வேடிக்கை பார்த்துருந்தோன்னே சுவாமிக்கு கோவம் வந்துவிட்டான். நீ போய் மயிலா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன், பூமியில் மயிலா பிறப்பேன். அப்போ எனக்கு சாப விமோசனம் வேணுமே, உங்களோட திரும்பியை இப்போ சேருவேன்னு கேட்டபோது, நீ தொண்டை மண்டலத்தில் போய் அங்கே ஒரு புன்னைவனநாதர்னு ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுக்கு பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே, அதே மாதிரி இந்த மயிலாபுரியில் அந்த கோயிலுக்குள்ளேயே புன்னைவனநாதர் சன்னிதின்னு ஒன்று இருக்குது, அந்த லிங்கத்துக்கு அம்பாள் மயிலாக இருந்து பூஜை பண்ணதாகவும் சுவாமி தர்சனம் பண்ணி, நான் இங்கே கபாலீஸ்வரராக இருக்கேன், பிரம்மா சிவபெருமான் கிட்ட, உங்களை மாதிரி எனக்கும் அஞ்சு தலை அப்படின்னு கர்வ பேச்சு பேசினோடனே சுவாமி ஒரு தலை கிழிடுறார். அது மாதிரி அவர் தலை கிழந்தனால அவருக்கு கபாலீஸ்வரர்னு பேர். பிரம்மா இந்த இடத்துல அவரை பூஜை பண்ணார், அதனால் இந்த சுவாமிக்கு இங்கே கபாலீஸ்வரர்னு பேர். நீ கற்பகாம்பாளா கூட இரு அப்படின்னு அம்பாள் பேர் கற்பகாம்பாள். ரொம்ப அழகான கோயில். இந்த க்ஷேத்திரத்தில் எல்லா மகான்களும் வந்து பாடியிருக்கா. திருவல்லிக்கேணியில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது கூட மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு பார்த்தாரிய சொல்லர். அது மாதிரி மயிலாபுரிங்கிறது ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இந்த சிவக்ஷேத்திரமாக இருந்துட்டுருக்கு. கிழக்கு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான கோபுரம், அது வழியாக உள்ளே வந்தோடனே நர்த்தன விநாயகர். அப்புறம் பிரதட்சிணம் வேண்டு வரும்போது சிங்காரவேலர் அப்படின்னு அறுமுகர் சன்னிதி. இந்த சிங்காரவேலர் தான் அம்பாள் கிட்டேருந்து சக்தி அப்படிங்கிற வேலை வாய்ந்தவர் அப்படின்னு ஐதீகம். இந்த சிங்காரவேலர் மேலே அருணகிரிநாதர் பத்து திருப்பூர் பாடியிருக்கார். இந்த சிங்காரவேலர் சன்னிதிக்கு முன்னாடி இப்போ ஒரு 30-40 வருஷம் முன்னாடி அருணகிரிநாதர் சன்னிதி வச்சுருக்கா. அப்புறம் வாயிலார் நாயனாரும் இந்த மயிலாபுரியில் தான் பிறந்தவர். அவருடைய சரித்திரம் என்னென்னா, இங்கே ராஜா கோயில் கட்டின்ட்டுருக்கான். ராஜா கும்பாபிஷேகத்துக்கு நாள் வச்சபோது சுவாமி அவன் கனவில், இல்லை வாயிலார் நாயனார்னு ஒரு பக்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறார், நான் அதுக்கு தான் போகணும், நீ வேறு நாள் பாருங்கிறார். என்னடா அது, நம்ம தேசத்தில் நமக்கு தெரியாமல் ஒருத்தர் கோயில் கட்டுறாளா கும்பாபிஷேகம் பண்ணுறாளா, சுவாமி அதுக்கு தான் போவேன்னு வேறு சொல்கிறாரே அப்படின்னு விசாரித்த போது இவர் யாரும் தேடி கண்டுபிடிக்கிறார். இவர் சொல்கிறார், நான் என் மனசில் ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி பகவானுக்கு ஒரு கோயில் கட்டி இந்த நாளில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதே பகவான் ஏற்றுருக்கார், அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த வாயிலார் நாயனாருக்கு ஒரு சன்னிதி இருக்குது, பழனி முருகன் சன்னிதி இருக்குது, அப்புறம் பூம்பாவை சன்னிதி இருக்குது. இந்த பூம்பாவை உயிர் பெற்று எழுவதற்காக திருஞான சம்பந்தமூர்த்தி 10 பாடல்கள் பாடியிருக்கார். அந்த பாடல்களில் தைப்பூசத்தை கொண்டாடும் போது நீ அதை பார்க்காம போயிட்டியா அப்படின்னு எல்லா உற்சவங்களையும் சொல்கிறார். அதில் தைப்பூசம் சொல்கிறார். தைப்பூசத்தில் இங்கே பகவானுடைய நடராஜாவோட நர்த்தனம் ரொம்ப விசேஷம், எல்லா ரிஷிகளும் வந்து தரிசனம் பண்ணுறா அப்படின்னு. அப்படி இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு தொடர்பு வந்துடுறது, இந்த சுவாமியுடைய நடனத்துக்கும் இந்த மயிலாபுரிக்கும். அப்புறம் கபாலீஸ்வரர் சன்னிதி, அப்புறம் கற்பகாம்பா சன்னிதி. இந்த கற்பகாம்பா சன்னிதினோடனே ஒரு மகாபெரிவா சொன்ன ஒரு உபதேசம் ஞாபகம் வருது. கீவா ஜெகநாதனுடைய மாட்டுப்புண், திருப்பூர் சுந்தரின்னு பேர், சித்ரான்னு கூப்பிட்றா. அவள் பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணுறா, அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கா. பெரியவா உடனே கேட்டாளாம், நீ கற்பகாம்பா தர்சனம் பண்ணுவியான்னு, அடிக்கடி தர்சனம் பண்ணுவேன் பெரியவா அப்படின்னு. என்ன வேண்டிப்பேங்கிறான், எனக்கு தெரியலையே, நான் ஒன்றும் வேண்டிக்க மாட்டேன்னொன்னே. இனிமேல் கற்பகாம்பா சன்னதிக்கு போனோன்னா, அம்மா இந்த ஜென்மம் மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு பக்கத்தில் வந்து பிறந்து அடிக்கடி உனக்கு தர்சனம் பண்ணணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. அப்படி அந்த கற்பகாம்பா கற்பகவல்லி எப்படி தேவலோகத்தில் கற்பகமரம் கேட்டதெல்லாம் கொடுக்குறதோ அந்த மாதிரி இந்த கற்பகவல்லி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு அருள் பண்ணிட்டுருக்கா. அப்புறம் இன்னும் பிரதட்சிணம் பண்ணி வரும்போது அந்த நவகிரக சந்நிதி, புன்னைவனநாதர் சந்நிதி, சனீஸ்வர சந்நிதி, ஒரு நந்தவனம் போட்டிருக்கான். இப்போது ஒரு பெரிய கோயில், பெரிய குளம், 1 ஏக்கர் குளம், ரொம்ப எப்போவுமே ஜலம் இருக்கும் வருஷம் முழுக்க. ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். மயூரி சிவா அப்படிங்கிறத படித்தோடனே அம்பாள் ஒரு மயிலாக வந்து சுவாமி பூஜை பண்ணி கற்பகவல்லியான க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது. மகாபெரிவா இங்கே 2 தடவை ஒரு வருஷம் மயிலாப்பூரில் இருந்திருக்கா. அப்போ அடிக்கடி போய் கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரையும் தர்சனம் பண்ணியிருக்கா. அந்த மகிமையும் என்னமோ இந்த கோயில் ரொம்ப விமர்சையாக எல்லா உற்சவங்களும் பண்ணுறா. எப்படி பார்சாரதிக்கு வருஷம் முழுக்க கல்யாண உற்சவமோ அந்த மாதிரி கபாலீஸ்வரருக்கும் வருஷம் முழுக்க உற்சவம். 61 ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் ரொம்ப விசேஷம். மகாபிரதோஷம் பெரியவா சொல்லி அவ்வளோ விமர்சையாக நடக்கும். நந்திக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம், ரிஷபவானத்தில் சுவாமி புறப்பாடு, திருவாச்சகம், அதிலிருந்து சிவபுராணம், 100 கணக்கான பேர் சொல்லிட்டு வருவா. அப்படி ஒரு மயிலையே கைலை, கையிலேயே மயிலைன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு விசேஷமான க்ஷேத்திரம். இந்த ஸ்லோகத்தை படித்தோடனே இன்றைக்கி அந்த க்ஷேத்திர மகிமையை பேசணும்னு ஆசையாக இருந்தது. சந்தியா கர்மதினாத்யயஹ ஹரிகராகாத பிரபூதானகத்வானோ வாரிதகர்ஜிதம் திவிஷதாம் திருஷ்டிச்சடா சஞ்சலா பக்தானாம் பரிதோஷபாஷ்பவித்ததி பிருஷ்டி மயூரி சிவா யஸ்மின் உஜ்வல தாண்டவம் விஜயதே தம் நீலகண்டம் பஜே. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.